கடைசியாக நாம் இதில் கவனிக்க வேண்டியது, குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு தேவை கல்வியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தாய்மொழி வழி கல்வி. இன்று அதை அடித்து சொல்லுகிறார்கள், தாய்மொழி வழி கல்வி வழியாகத்தான் விஞ்ஞானத்தையும் மருத்துவத்தையும் இன்னும் வெளிநாட்டு கண்டுபிடிப்புகளையும் கூட குழந்தைகள் அல்லது மாணவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்று. இந்த சட்டம் மூலம் தாய்மொழி வழி கல்விக்கு ஒரு பெரிய தாக்குதல் இருக்கிறது. அந்நிய மொழியான ஆங்கில மொழியில் தான் கற்க வேண்டும் என்ற நிலை வருகிற போது, இந்தியா போன்ற நாட்டிலே ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிற நாட்டிலே பெரிய அளவிலே மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இன்னும் இந்த உலகத்திலே கண்டுபிடிப்புகளிலே வெளிநாட்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள். இவர்கள் ஆங்கில வழி கல்வியை அல்லது அடுத்த நாட்டினுடைய மொழியிலே தங்கள் நாட்டிலே அவர்கள் சிந்திக்கின்ற மொழியிலே பேச முடியாது, கற்க முடியாத நிலை மிகுந்த பின்னடைவை கல்வி துறையிலே ஏற்படுத்தும். ஆக ஆங்கில வழி கல்வியை உற்சாகப்படுத்துவதாகவும் தாய்மொழி கல்வியை இது தாக்குதலுக்கு அல்லது அழிவுக்கு இட்டுச் செல்வதாகவும் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த 6 அம்சங்களும் தான் இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள்.
தஞ்சை டோமி, ஏழைகளுக்கு இலவச கல்வி அளிக்க தனியார் பள்ளிகளை அரசு கட்டாயப்படுத்துவதில் உள்நோக்கம் இருக்கின்றதா?
இதுல உள்நோக்கம் அப்படிங்கறத விட இன்னைக்கு வந்து இந்தியாவில் உலகமயமாக்கல் எந்த அளவிற்கு இருக்குது உங்களுக்கு தெரியும். அந்நிய முதலீடுகளுக்காக சந்தைகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது, எல்லா நாடுகளும் இங்கே வரலாம் என்று. ஆக அந்நியர்களை வரவேற்கிற அல்லது உலகமயமாக்கல் அந்நிய பொருளாதாரத்தை வரவேற்கிறவர்கள் உள்நாட்டு உற்பத்தியை, உள்நாட்டில் இருக்கிற தொழிலை, உள்நாட்டினுடைய சக்தியாக இருக்கிற விவசாயத்தை எல்லாம் முடக்கி போட்டிருக்கிறார்கள். அதுபோலதான் இன்று அரசு என்பதே அரசியல்வாதிகளுடைய ஒரு கொள்கையினுடைய அமைப்பாக மாறி இருக்கிறது. இன்று கல்விக்கூடங்கள், பெரும்பாலான தனியார் கல்விக்கூடங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்லது பணம் படைத்த பதன முதலாளிகளிடம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் நிர்பந்திக்கிற அளவிற்கு அரசு வளைந்து கொடுப்பதாக இருக்கிறது. ஆனால் வெளிப்படையாக இதில் பார்த்தீர்கள் என்றால் ஏழை மாணவர்கள் 25% அளவிற்கு தனியார் பள்ளிகளிலே போய் படித்து அவர்கள் வாழ்க்கையிலே உயர்வார்கள் என்பது போல இந்த சட்டம் தோன்றினாலும், அரசு பள்ளிகளை அழித்து தனியார் பள்ளிகள் இன்னும் நிறைய உருவாகி இந்த போன்ற பண முதலைகள் இன்னும் பணம் பண்ணுவதற்கும், சாதாரண ஏழை மக்கள் தனக்கு கல்வி கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்ற மனோபாவத்தை மாற்றி, ஏழைகள் கூட கடனையோ உடனையோ லட்சக்கணக்கில் வாங்கி அவர்கள் பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கு அனுப்புவதை தங்களுடைய கடமையாக அவர்கள் நினைக்கிற அளவிற்கு அரசு செய்ய முற்பட்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய உள்நோக்கம் என்ன என்றால், ஏழைகளுக்கு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பது அல்ல. இந்த சமத்துவ சமுதாயத்தை எதிர்க்கிறவர்கள், எல்லாருக்கும் கல்வி, சமத்துவ கல்வி என்ற இந்த நிலைப்பாட்டை எதிர்க்கிறவர்கள், பணம் இருக்கிறவர்கள் படித்துக் கொள்ளட்டும், பணம் இல்லாதவர்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை என்ற பழைய மனப்பான்மை, இது வந்து ஒரு ஆரிய மனப்பான்மை அல்லது இது வந்து ஒரு பிராமண மனப்பான்மை என்று இந்த சட்டத்திலே உள்நோக்கமாக இருக்கிறதே ஒழிய, ஏழைகளை உயர்த்துவதற்கான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இல்லை என்பதுதான் என் போன்ற கண்ணோக்காளர்கள் அல்லது இந்த சட்டத்தை அதிகமாக படித்த கல்வியாளர்கள் என்று கொதித்தெழுதி இதை புலம்புகிறார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் அதை பற்றி கண்டுகொள்வதாக இல்லை.
தஞ்சை டோமி, இந்த கல்வி சட்டம் பற்றி பொதுமக்கள் அறிந்திருக்கின்றார்களா? அவர்களின் கருத்து என்ன?
அதை பத்தி நாம் வந்து நான் ஓபனா சொல்லணும் அப்படின்னா, இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது, இந்த சட்டம் விளக்கமாக மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டதான்னு தெரியல. இப்ப வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 25% மாணவர்கள்ல பொருளாதாரத்துல பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்காம அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், அந்த லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏக்கள் அல்லது கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற தனியார் பள்ளிகளிலே அவர்களுக்கு வேண்டியவர்களை ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள். அதையும் அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு அல்லது பள்ளிகள் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கேட்டவர்களை நாங்கள் கொடுத்து விட்டோம் என்பார்கள். இன்னொன்று, இந்த அரசினுடைய நிதி அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்வதற்கு பயன்படுவதற்கு பதிலாக மறுபடியும் தனியார் பள்ளிகளுக்கு இந்த 25% மாணவர்களுடைய கட்டணமாக திருப்பி விடப்பட போகிறது. இதிலே பல ஊழல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மக்களிடம் இதை பற்றி இன்றைய அளவிற்கு பெரிய விழிப்புணர்வு தமிழகத்திலே இல்லை. இந்திய அளவிலே எப்படி இருக்கிறது என்பது எனக்கு உறுதியாக தெரியவில்லை. ஆனால் தமிழக அளவில் பெரிய அளவிற்கு கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் என்பது பெரிய ஒரு விழிப்புணர்வு தமிழகத்தில் கல்வியாளர்களிடம் கூட இல்லை. ஒரு சில பள்ளிகள் அல்லது பத்திரிகையாளர்கள் அல்லது மீடியாக்களில் உள்ளவர்கள் அவர்களிடம்தான் இருக்கிறது. இதை மறைமுகமாகவோ நேர்மாகவோ அரசே இதை பற்றி அதிகமாக விளம்பரம் செய்யாமல் தெரியாமல் வைத்து ஒரு சட்டமாக ஏற்றி இருக்கிறோம், நாங்கள் ஏழைகளுக்கு செய்கிறோம் என்று இது அரசினுடைய ஒரு விளம்பரம் அல்லது ஒரு கவர்ச்சியான ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளடைவில் தமிழகத்தினுடைய, இந்தியாவினுடைய கல்வி கொள்கைக்கு பெரிய தாக்குதலையும் அழிவையும் இந்த சட்டம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள், சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் இன்றைய நிலை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
அதுல நான் வந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நான் எழுதியிருந்தேன் அந்த கட்டுரையில. குறிப்பா 1991 நம்ம கிறிஸ்தவ பள்ளிகள் இன்னைக்கு வந்து எங்கெல்லாம் அரசே சென்று கிராமங்களிலே பள்ளிகளை தொடங்க முடியாதோ அங்கெல்லாம் நம்முடைய மிஷினரிமார்கள் கன்னியர்களும் குருக்களும் சென்று பள்ளிகளை தொடங்கி இருக்கிறார்கள். பஸ் போகாத இடங்களிலும் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களாக தொடங்கிய அந்த பள்ளிகளிலே 1990 போடப்பட்ட ஆசிரியர்களுக்கு இன்னும் 1000 ரூபாய், 1500 ரூபாய், ஏன் 500 ரூபாய்க்கு கூட ஆசிரியர்கள் படித்து விட்டு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகளாக இந்த ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ பள்ளிகளுடைய ஆயர்கள் சபை தலைவர்களும் அரசிடம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய கடமையான கல்வி வழங்குவதை கிறிஸ்தவ மதம் தொடர்ந்து நிறைய அளவில் ஏறக்குறைய 70% கல்வி வழங்குகின்ற பொறுப்பை கிறிஸ்தவ நிறுவனங்கள் செய்கிற போது அவர்கள் பள்ளிகளையும் கட்டுக் கொடுக்கிறார்கள், அவர்கள் இடத்தையும் கொடுக்கிறார்கள், அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள். அங்கே பாடம் எடுக்கின்ற உழைக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஊதியமாவது கொடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு தன்மையை கல்வி நிலையத்திலே அல்லது கல்வித்துறையிலே கடைபிடித்து இதை கொடுத்து விட்டால் கிறிஸ்தவ பள்ளிகள் அல்லது கிறிஸ்தவ மதம் வளர்ந்துவிடும் என்று அதை அளிக்கின்ற ஒரு பாசிச நோக்கோடு பார்க்கிறார்களே ஒழிய கிறிஸ்தவ நிறுவனங்கள் அல்லது கிறிஸ்தவ கல்விக்கூடங்கள் இந்தியர்களை, இன்று அரசியல்வாதிகளை, விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிற ஒரு மாபெரும் கல்விக்கூடங்களாக, ஞான கூடங்களாக இருக்கிறது என்பதை பார்க்கவில்லை. ஆகவே தமிழக அரசும் இந்திய அரசும் சிறுபான்மை கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டையே வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் 20 ஆண்டுகளாக போராடுகின்ற குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி அமர்வும் அவர்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்க வேண்டும் என்ற நம்முடைய கோரிக்கை இன்றும் தொடர்ந்து ஆட்சி செய்கிற அதிமுகவும் திமுகவும் தமிழகத்திலும், மத்தியில் இருமுறை ஆட்சி செய்த பாஜகவும், தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற காங்கிரசும் கண்டுகொள்ளாமே இருக்கிறது. ஆகவே சுதந்திரம் பெற்றதற்கு முன்பாக இருந்தே கல்வியை வழங்கி இந்தியர்களை அறியாமையிலிருந்து வெளிக்கொண்டு வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அல்லது கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு உரிய மரியாதை இல்லை. அவர்களுக்கு எதிராக பல்வேறு தாக்குதல் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராக பல்வேறு புரளிகளை கிளப்பிவிட்டு பெயரை கெடுக்கிறார்கள். இருந்தாலும் கிறிஸ்தவ பள்ளிகள் தங்களுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை எதிர்த்து மக்களுக்கு, சமூகத்திற்கு தங்களுடைய கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசு எதிரான போக்கையும், ஆனால் கிறிஸ்தவ பள்ளிகள் தொடர்ந்து சமூக அக்கறையோடு கல்வி வழங்குவதையும் தொடங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன்.
தந்தை டோமி, தமிழக அரசு அமல்படுத்தியுள்ள கட்டாய கல்வி பெறும் உரிமை சட்டம் பற்றி எமது வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக தெளிவாக விளக்கினீர்கள். இதற்கு எம் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். உங்களது இந்த எழுத்துப்பணி சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.